இம்மாதிரி இரண்டு உரிமையாளரை ஏற்படுத்தி வைப்பதில் ரவிதாசன் கூட்டத்தாருக்கு என்ன லாபம்? ஒருவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் இன்னொருவன் கையில் இருக்கட்டும் என்றுதான். ஒருவனை கொண்டு இலங்கை அரசன் மகிந்தன் உதவியை பெறவும், இன்னொருவனை கொண்டு சேர மன்னனின் கூட்டுறவை பெறவும் அக்கூட்டத்தார் முயற்சி செய்வார்கள். ஐயா, என் சகோதரனும் தாங்களும் சேர்ந்து சதி செய்து உத்தம சோழரின் தலையில் மணிமகுடத்தை சூட்டினீர்கள். உத்தம சோழருக்கு நீங்கள் பெரிய நன்மை செய்து விட்டதாக நான் கருதவில்லை. தற்சமயம் சோழ சாம்ராஜ்யத்தின் பாரத்தை வகிப்பது அவ்வளவு எளிய காரியமாக தோன்றவில்லை. சோழ சாம்ராஜ்ய பாரத்தை வகிப்பது தற்சமயம் மிக பிரயாசையான காரியம்தான். ஆனால் அதை உத்தம சோழரா தாங்கப் போகிறார்? அவரை தமது அன்னைக்கு உதவியாக ஆலய திருப்பணியில் ஈடுபட்டு காலங்களிக்கப் போகிறார். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கப் போகிறவரும் பாதுகாக்கப் போகிறவரும் தங்கள் தம்பி அருண்மொழி தேவர்தான். அது உண்மையே. அருண்மொழிக்கு அதற்கு ஆற்றலும் உண்டு. ஆனால் அவன் பிராயத்தில் சிறியவன், அனுபவம் இல்லாதவன். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி வந்த இருபெரும் வைரத் தூண்கள் பழுவூர் அரசர்கள் போய்விட்டார்கள். பெரியவர் நம்மை விட்டே சென்று விட்டார். தாங்கள் சொல்வதை பார்த்தால் சின்ன பழுவேட்டரையர் பிழைத்து வருவதும் துர்லபம் என்று தோன்றுகிறது. அவர் பிழைத்து வந்தாலும் ராஜ்யத்துக்கு பயன்பட மாட்டார். தமது மகளையும் மருமகனையும் நினைத்து நொந்து கொண்டிருப்பார். சம்புவரையரும் அதே நிலையை அடைந்து விட்டார். சில தினங்களில் அவருடைய உள்ளமும் உடலும் சோர்ந்து பலவீனம் அடைந்து விட்டன. மலையமான் முன்னமே முதுகிலவர். தமது பேரர்களில் ஒருவன் இறந்து இன்னொருவனுக்கு பட்டமில்லை என்று ஆனதும் அவரும் அடியோடு தளர்ந்து போனார். கொடும்பாளூர் பெரிய வேளாரின் மனம் ஒரு நிலையில் இல்லை. அருள்மொழி முடிசூட்டி கொள்ளப் போவதாக சொல்லி கொண்டிருந்து கடைசி நிமிஷத்தில் தம்மை ஏமாற்றிவிட்டதை அவரால் மன்னிக்க முடியவில்லை. வானதியை அருள்மொழி மணந்ததில் கூட அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. இனிமேல் ராஜ விவகாரங்களில் தாம் தலையிடுவதில்லை என்றும் கொடும்பாளூரில் ஆலய திருப்பணி செய்யப் போவதாகவும் கூறிவிட்டு போய்விட்டார். கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற சிற்றரசர்கள் அனைவரும் அவர்கள் ஒன்று நினைக்க காரியம் வேறாக முடிந்தது பற்றி வெட்கி மனம் குன்றி போனார்கள். ஐயா, அருள்மொழிக்கு உதவி செய்ய துணைவர்கள் வேண்டும். வாழ்வழி தோல்வழியுடன் அறிவுத்திறமையும் வாய்ந்த உற்ற நண்பர்கள் அவனுக்கு வேண்டும். நல்ல வேளையாக பல்லவ பார்த்திவேந்திரர் இருக்கிறார் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அவருடைய துணைவழியும் அருள்மொழிக்கு கிடைக்கும் என்று சொல்லுவதற்கில்லை. அவரை ஊரை விட்டு அனுப்பிவிட்டு உத்தம சோழருக்கு முடிசூட்டியதில் அவருக்கு கோபம். அதை காட்டிலும் அருள்மொழி தன் அந்தரங்க தோழராக தங்களை பாவிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அவருடைய கோபத்திற்கு நியாயம் இருக்கிறது. சோழ குலத்துக்கு அவர் எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறார். நானோ புதிதாக வந்தவன். அவரிடம் நான் வேணுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். குந்தவை சிறிது யோசித்துவிட்டு, அது எரிகிற தீயில் எண்ணெய் விட்டது போலாகும் என்று கூறினாள். பார்த்திபேந்திரன் மகாவீரர், அவரை சமாதானப்படுத்துவதற்கு வேறு வழி இல்லையா என்றான் வந்தியத்தேவன். அவரே அந்த வழியை குறிப்பிட்டார். என் தந்தையிடமும் தமது விருப்பத்தை தெரிவித்தார். பார்த்திபேந்திர பல்லவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற சக்கரவர்த்தி மறுத்திருக்க மாட்டார். ஆனால் அது சக்கரவர்த்தியை பொறுத்ததல்ல, அவருடைய மகளை பொறுத்தது. அவருடைய மகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். ஆம் ஐயா, சிவாலயத்துக்கு மலர் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தவர் திடீரென்று சிங்காதனம் ஏறி மணிமகுடம் சூடிக்கொண்டதை பார்த்து பல்லவ குல தோன்றலுக்கு பொறுக்கவில்லை. கடலில் படகு விட்டு கொண்டிருந்தவள் சிங்காதனம் ஏறியதும் அவருக்கு சகிக்கவில்லை. பழைய பல்லவ நாட்டுக்கு தன்னை சுதந்திர மன்னனாக்கி சிலசாசனம் எழுதும் உரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆஹா, அது எப்படி கொடுக்க முடியும்? சோழராஜ்யத்தை சின்னவண்ணப்படுத்துவதாகமல்லவா? அந்த உரிமை கொடுக்க என் தந்தை சம்மதித்து விட்டார். அத்துடன் பல்லவகுமாரர் நிற்கவில்லை. முன்னொரு சமயம் பல்லவ அரசகுமாரி சோழகுமாரன் ஒருவனை மணந்து கொண்டாளாம். அதற்கு ஈடாக சுந்தர சோழரின் குமாரியை தமருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரினார். இதை கேட்டதும் வந்தியத்தேவனின் முகம் மிக்க மனவேதனையை காட்டியது. அதை மறைத்து கொள்வதற்காக அவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். குந்தவையின் முகம் புன்சிரிப்பால் மலர்ந்தது. வேண்டுமென்றே அவள் மேலே ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். சற்று பொறுத்து வந்தியத்தேவன், அதற்கு சக்கரவர்த்தி என்ன விடை கூறினார் என்றார். அதற்கு சக்கரவர்த்தி எப்படி பதில் கூற முடியும்? அது அவர் மகள் விருப்பத்தை பொறுத்ததல்லவா? சக்கரவர்த்தி தம் மகளை கேட்டார். சக்கரவர்த்தி திருமகள் அதற்கு என்ன பதில் கூறினார்? பார்த்திபேந்திரனை கைப்பிடிக்க சம்மதமில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன் என்று வந்தியத்தேவன் கேட்ட குரலில் அடங்காத ஆர்வம் ததும்பியது. சக்கரவர்த்தி திருமகள் காரணம் கூறினாள். தெய்வ பொன்னி நதி பாயும் புனல் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போக விருப்பமில்லை என்று கூறினாள். அது ஒன்றுதானா காரணம்? வேறு காரணமும் இருக்கலாம். அதில் சிரத்தை உள்ளவர்களுக்கு அல்லவா சொல்ல வேண்டும். ஏனோதானோ என்று கேட்பவர்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும்? என்றாள் குந்தவை. தேவி, அளவில்லாத சிரத்தையுடனும் ஆர்வத்துடனும் கேட்கிறேன். அவ்வளவு சிரத்தையும் ஆர்வமும் உள்ளவர்கள் தாங்களாகவே அதை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. குந்தவையின் முகத்தை அப்போதுதான் முதன் முதலில் பார்ப்பவன் போல் வந்தியத்தேவன் பார்த்தான். மின்னலை மின்னல் தாக்கியது. அலையோடு அதை மோதியது. சொர்க்கம் பூமிக்கு வந்தது. மண்ணுலகம் மின்னுலகமாயிற்று. விழிக்கோணத்தில் விஷம புன்சிரிப்புடன் குந்தவை, ஒரு பெண்ணின் மனதில் உள்ளதை அறிய முடியாமல் அவள் வாயினால் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்மகனை பற்றி என்னவென்று நினைப்பது? சோழ சாம்ராஜ்யத்தின் பகைவர்களுடைய தந்திர சூழ்ச்சிகளையெல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியும் என்று எவ்விதம் எதிர்பார்ப்பது என்றால், வந்தியத்தேவன் சற்று நேரம் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, தேவி, பழம்பெரும் பல்லவ குலத்தில் வந்த பார்த்திபேந்திரன் கோரியும் அதே கோரிக்கையை தங்குவதற்கு ஒரு குடிசை நிழலும் இல்லாத அனாதை வாலிபன் ஒருவன் வெளியிட்டால் அதை பற்றி சக்கரவர்த்தி என்ன நினைப்பார் என்றான். அவர் என்ன நினைத்தாலும் தம் மகளுடைய விருப்பம் என்னவென்று கேட்பார். அதன்படியே பதில் சொல்லுவார். தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்ன பதில் சொல்லுவாள்? இப்படி சுற்றி வளைத்து கேட்டு கஷ்டப்படுவானேன்? சக்கரவர்த்தியிடம் நேரில் கேட்டு பார்த்து விடலாமே. பதில் உடனே தெரிந்து விடுகிறது என்றாள் குந்தவை. அது எப்படி கேட்க முடியும்? ஈழம் முதல் வேங்கி வரையில் ஒரு குடல் நிலை குடைநிழலில் ஆளும் மன்னர் மன்னரின் திருமகளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி ஊரும் பேரும் இல்லாத வாலிபன், உற்றார் உறவினரற்ற அனாதை சிறுவன் எப்படி துணிந்து கேட்க முடியும் என்றான் வல்லவரையன். வானர் குலத்தில் பிறந்த வீரருக்கு இவ்வளவு தன்னடக்கம் எங்கிருந்து வந்தது? முதன் முதலில் தாங்கள் என்னை பார்த்தபோது தங்கள் குலப்பெருமை பற்றி கூறியதை நான் மறந்து விடவில்லை. சேர சோழ பாண்டியர்களின் அரண்மனைகளில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அக்குழந்தையின் மார்பு அகலமாயிருந்தால் மாவழி வாணனின் பெயர்கள் எல்லாவற்றையும் அந்த குழந்தையின் மார்பில் எழுதலாம் என்று அரசிமார் களைப்படிவார்கள் என்றீர்கள். வானர்குல மன்னரின் அரண்மனை வாசலில் மூவேந்தர்களும் காத்திருப்பார்கள் என்றும், புலவர்கள் நம் மன்னனிடம் பெற்றுப்போகும் பரிசுகளை பார்த்து, இது என் குதிரை, இது என் யானை, இது என் கிரீடம், இது என் குடை என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள் என்றும் சொன்னீர்கள். அவ்வாறு பெருமையடித்து கொண்டவர் இவ்வளவு அடக்கம் கொண்டவரானது ஏன்? தங்கள் தம்பியின் சிநேகிதன் அதற்கு காரணம். பழைய குலப்பெருமை கூறி சிறப்படைய பார்ப்பதை அருள்மொழிவர்மர் வெறுக்கிறார். சூரிய குலத்தில் தோன்றியவர்கள் என்றும், கரிகால் வளவன் வம்சத்தினார் என்றும், விஜயாலய சோழரின் பேரரின் பேரர் என்றும் பெருமையடித்துக் கொள்வதை நினைத்து அவர் சிரிக்கிறார். ஒரு நாள் அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? என் குலத்த முன்னோர்கள் இதுவரையில் செப்பு பட்டயமும் சிலசாசனமும் எழுதுவிக்கும் போதெல்லாம் சூரிய வம்சத்திலிருந்தும் மனநீதி சோழனிடமிருந்தும் சிபி சக்கரவர்த்தியிலிருந்தும் தொடங்கி எழுத செய்து வந்திருக்கிறார்கள். நான் அரச பீடம் ஏறினால் இந்த வழக்கத்தை மாற்றிவிடுவேன். நான் எழுதுவிக்கும் சிலசாசனங்களில் செப்பு பட்டயங்களிலும் நான் சாதனை செய்த காரியங்களை மட்டும் பொறிக்க செய்வேன். அப்போது அச்சாசனங்கள் புனைந்துரைகளோ என்ற ஐயத்துக்கு இடந்தராத மேக்கியத்தியாக விளங்கும் என்றார். தேவி, நானும் அவருடைய கருத்தை ஒப்புக்கொண்டேன். பழைய குலப்பெருமை பேசுவதை விட்டுவிட உறுதி கொண்டேன். தங்கள் தந்தையாரிடம் சென்று என் பழைய குலப்பெருமைகளை கூறி தங்கள் கரம் பிடிக்கும் பாக்கியத்தை கூற மாட்டேன். அருள்மொழிவர்மரும் நானும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்கு எங்கள் ஆயுளை அர்ப்பணித்திருக்கிறோம். வடக்கே விந்திய பர்வதத்திலும், தெற்கே திரிகோணமலையிலும், மேற்கே லட்சத்தீவிலும், கிழக்கே கடல்களுக்கு அப்பாலுள்ள சாவகத்திலும், கடாரத்திலும், காம்போஜத்திலும் புலிக்கொடியை பறக்க செய்ய தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் மேற்கொண்ட காரியங்களை ஓரளவேனும் சாதித்த பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் சென்று, இதோ நான் அணிந்து வந்திருக்கும் வெற்றி மாலைகளை தங்கள் திருக்குமாரையின் கழுத்தில் சூட அனுமதி கொடுங்கள் என்று விண்ணப்பித்துக் கொள்வேன். இலங்கைக்கு சென்று மகிந்தனை வென்று பாண்டியன் மகுடத்தையும் இந்திரன் ஹாரத்தையும் கொண்டு வந்து இளவரசியின் முன்னால் வைப்பேன். வைத்துவிட்டு தங்கள் திருக்கரத்தை பிடிப்பதற்கு நான் தகுதியுள்ளவனானால் அந்த பாக்கியத்தை எனக்கு அழியுங்கள் என்று பெருமையோடு கேட்பேன். ஐயா, தங்கள் தீர்மானத்தை நான் பாராட்டுகிறேன். தங்களுக்கும் பார்த்திபேந்திரர் மனப்போக்குக்கும் உள்ள வேற்றுமையை கண்டு வேந்து மகிழ்கிறேன். ஆனால் ஆண் பிள்ளையாகிய தாங்கள்தான் இவ்வாறெல்லாம் செய்யலாம். வெற்றிகளையும் சாதனைகளையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். அவற்றை குறித்து பெருமை அடையலாம். பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு இவை ஒன்றும் சாத்தியமில்லை. அவர்களுக்கு தேவையும் இல்லை. அரச குலத்து பெண்களுக்கு சுயம்பரம் நடத்தும் வழக்கம் நம் தேசத்தில் வெகு காலம் இருந்து வந்தது. இப்போது ஏனோ மறைந்து விட்டது. ஐயோ, என் தந்தை எனக்கு ஒரு சுயம்பரம் நடத்தி அதற்கு இந்த பரந்த தேசத்தில் உள்ள அத்தனை அரச குமாரர்களையும் அழைத்திருந்தாரானால் என் கையில் உள்ள மாலையை அவர்கள் யாருடைய கழுத்திலும் போட்டிருக்க மாட்டேன். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பி ஓடி வந்து பழையாறை ஆலயப்பட்டரின் துணையுடன் ஓடமேறி ஓடையை கடந்து அரண்மனை தோட்டக்குத்துக்குள் புகுந்து என்னை தனிமையில் சந்தித்த அனாதை வாலிபர் அத்தனை அரசகுமாரர்களுக்கு மத்தியில் எங்கேயாவது இருக்கிறாரா என்று தேடுவேன். அவருடைய கழுத்திலே தான் என் கையில் உள்ள சுயம்பர மாலையை போடுவேன். வந்தியத்தேவனுடைய செவிகளில் 1000 கிண்கிணிகள் ஒழித்தன. வானத்திலிருந்து பொன்மலை பொழிந்தது. தளிர்களும் மலர்களும் குலங்கிய மரங்களின் உச்சியில் வர்ண பட்டுப்பூச்சிகள் இறகுகளை விரித்து நடனமாடின. இதுவரையில் உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவன் எழுந்து நின்றான். நான் கூறியது தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றாள் குந்தவை. நன்றாய் கேட்டீர்கள். நான் விழித்திருக்கிறேனா, என் காதில் விழுந்ததெல்லாம் உண்மையா அல்லது கனவு காண்கிறேனா என்று சோதித்தேன். கனவு காணவில்லை, உண்மைதான் என்று தெரிந்து கொண்டேன். பார்க்கலை கடைந்து தேவர்கள் அமுதத்தை அடைந்தார்கள், அதை அருந்தி அமரரானார்கள் என்று கேட்டிருக்கிறேன். தாங்கள் இப்போது கூறிய மொழிகள் என்னை அமுதமுண்டவனாக செய்துவிட்டன, எனக்கு புத்துயிர் அளித்துவிட்டன. குந்தவை அப்போது, ஐயா, ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகும் இடங்களில் எத்தனையோ அபாயங்களுக்கு உட்படுவீர்கள், எவ்வளவோ போர்க்களத்தில் போர் செய்வீர்கள். பகைவர்கள் வஞ்சக சூழ்ச்சியால் தங்களை மேலுலகம் அனுப்ப முயற்சி செய்வார்கள். அப்படி ஏதாவது தங்கள் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால், இந்த தொல்பெருமை வாய்ந்த சோழகுலத்தில் பிறந்த ஓர் இளவரசி கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே கைம்பெண்ணாவாள், இதை மறந்துவிடாதீர்கள் என்றாள். தேவி, அப்படி ஒன்றும் நிச்சயமாக நேராது. நான் தான் அமுதம் உண்டு அமரனாகிவிட்டேனே, எனக்கு இனி மரணம் இல்லை. கன இருள் சூழ்ந்த வனந்தரங்களில் காற்றும் மழையும் கடுகி பெய்து நான் திசை தெரியாமல் தடுமாறும் சமயங்களில் தாங்கள் அக்காட்டு மத்தியில் உள்ள வீட்டில் பழக்கணிக்கு அருகில் விளக்கேற்று வைத்து கொண்டு எனக்காக காத்திருப்பீர்கள். அந்த நினைவு எனக்கு தைரியம் அளித்து காற்று மலை கனாந்தகரத்திலிருந்து தப்புவதற்கு துணை செய்யும். அலைக்கடலின் நடுவில் மரக்கலத்தில் ஏறி நாளும் வாரமும் மாதமும் கணக்கு மறந்து திக்கு தெரியாமல் மதிமயங்கி கதிகலங்கி நிற்கும்போது சப்தரிஷி மண்டலத்தின் அடியில் என்றும் நிலைத்து நின்று சுடர்விட்டு வழிகாட்டும் துருவ நட்சத்திரமாக தாங்கள் ஒளி வீசுவீர்கள். நான் திசையறிந்து என் மரக்கலத்தை திருப்பிக் கொண்டு வருவேன். கடற்கரை ஓரத்து பாறைகளில் மாமலைகள் போர்ப்பேரலைகள் தாக்கி கடல் கொந்தளித்து கொண்டிருக்கும் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கிலிருந்து வரும் உயிர்காக்கும் ஒளியாக தாங்கள் பிரகாசிப்பீர்கள். அந்த பிரகாசத்தை கொண்டு என் படகு பாறையில் மோதாமல் கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன். புல்லும் பூண்டும் முளையாத அகண்டமான பாலைவன பிரதேசத்தில் வடவை கனல் என கொளுத்தும் வெயிலில் அனல் பிளம்பின சுட்டுப்புசுக்கும் மணலில் நான் தாகத்தினால் நா உலர்ந்து வியர்வை கால்கள் வறண்டு தவித்து தத்தளிக்கும் நேரங்களில் தென்னை மரங்களும் தேன் கதலிகளும் சூழ்ந்த ஜீவநதி ஊற்றாக தாங்கள் எனக்கு உதவுவீர்கள். தேவி, இந்த விரிந்த பரந்த உலகத்தில் நான் எங்கே போனாலும் எத்தனை கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவேன். திரும்பி வந்து தங்களை கரம் பிடித்து மணந்து கொள்வேன். இந்த என் மனோரதம் நிறைவேறும் வரையில் என்னை யமன் நெருங்க மாட்டான், அமுதமுண்ட அமரனாக இருப்பேன். இவ்விதம் வந்தியத்தேவன் தன் வாழ்க்கையில் என்றும் பேசி அறியாதவாறு பேசிவிட்டு உட்கார்ந்தான். இளைய பிராட்டி மெய்மறந்து அவன் முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த வீரன் முதல் முறையாக தன்னிடம் சொல்லவில்லை என்றும், எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட யுக யுகாந்தரங்களில் எவ்வளவோ தடவை இதே சொற்பிரவாகத்தை இவனிடம் கேட்டிருப்பதாகவும் அவளுக்கு தோன்றியது. இந்த சித்த பிரம்மையின் விசித்திரத்தை பற்றி அவள் சிந்தித்து கொண்டிருந்த போது, அக்கா அக்கா என்று வானதி குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வானதி விரைந்து அவர்கள் அருகில் வந்து, அக்கா, இவருக்கு ஒரு அவசர ஓலை வந்திருக்கிறது. மணிமேகலையின் தமையன் கந்தமாறனிடமிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஓலையை நீட்டினாள்.